ஓம் சாந்தி. 15/1/2025. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகி உங்களது புத்தியை தூய்மையாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். எப்போது தூய்மையாக ஆகின்றீர்களோ அப்போதுதான் நீங்கள் தேவதையாக ஆக முடியும். கேள்வி: இந்த நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன? இதிலிருந்து தந்தையும் கூட விடுபட முடியாது. பதில்: ஒவ்வொரு கல்பமும் தந்தை தனது குழந்தைகளிடத்தில் வந்தே ஆக வேண்டும். தூய்மையற்ற துக்கமான குழந்தைகளை சுகமானவர்களாக ஆக்கியே தீர வேண்டும். இந்த திட்டம் நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பந்தனத்திலிருந்து தந்தையும் விடுபட முடியாது. கேள்வி: படிப்பு கற்பிக்கும் தந்தையின் முக்கிய சிறப்புகள் என்ன? பதில்: அவர் மிகவும் அகங்காரம் இல்லாதவராகி தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வருகிறார். தந்தை இந்த நேரத்தில் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். பிறகு நீங்கள் அவருக்கு துவாபர யுகத்தில் தங்கத்தில் ஆலயம் கட்டுகிறீர்கள். பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இரண்டு உலகம் இருக்கிறது, ஒன்று பாவ உலகம், மற்றொன்று புண்ணிய உலகம். துக்கமான உலகம் மற்றும் சுகமான உலகம். சுகம் புதிய உலகத்தில் இருக்கும் புதிய கட்டிடத்தில்தான் இருக்க முடியும். பழைய கட்டிடத்தில் துக்கம்தான் இருக்கும். அதனால்தான் அதை இடித்து விடுவார்கள். பிறகு புதிய கட்டிடத்தில் சுகமான வசிப்பார்கள். பகவானை எந்த மனிதரும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ராவண ராஜ்யத்தின் காரணத்தினால் முற்றிலும் கல்புத்தியாக தமோ பிரதான புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். தந்தை வந்து புரிய வைக்கிறார், என்னை பகவான் என்று கூறுகின்றனர். ஆனால் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. பகவானையே அறிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு எதற்கும் பயன்படாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். துக்கத்தின் பொழுதுதான் ஹே பிரபு, ஹே ஈஸ்வரனே என்று அழைக்கின்றனர். ஆனால் அதிசயம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதரும் எல்லையற்ற தந்தையாகிய படைப்பவரை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. சர்வ வியாபி என்று கூறிவிடுகின்றனர். ஆமை மீன் போன்றவைகளில் பரமாத்மா இருக்கிறார் என கூறுகின்றனர். இது பரமாத்மாவை நிந்தனை செய்வதாகும். தந்தைக்கு எவ்வளவு நிந்தனை செய்கின்றனர். அதனால்தான் பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால், எப்பொழுது பாரதத்தில் எனக்கும் தேவி தேவதைகளுக்கும் நிந்தனை செய்து செய்து ஏனியில் கீழே இறங்கி, இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்று தந்தை கூறுகிறார். நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். இந்த நாடகத்திலிருந்து நானும் விடுபட முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்கு நானும் வந்தே ஆக வேண்டி இருக்கிறது. இல்லை என்றால் புதிய உலகை யார் உருவாக்குவார்கள்? குழந்தைகளை ராவண ராஜ்யத்தின் துக்கத்திலிருந்து விடுவித்து புதிய உலகிற்கு யார் அழைத்து செல்வார்கள்? இந்த உலகத்தில் பல செல்வந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். செல்வம் இருக்கிறது, மாளிகைகள் இருக்கின்றன, விமானம் இருக்கிறது. ஆனால் எதிர்பாராமல் யாராவது நோய்வாய்ப்பட்டுவிட்டால், திடீரென்று இறந்து விட்டால் எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படாது. துக்கத்தின் விஷயமே கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியாது. அங்கு ஆயுளும் அதிகமாக இருக்கும். இங்கு திடீரென்று இறந்து விடுகிறார்கள். சத்தியுகத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்காது. அங்கு எப்படி இருக்கும்? என்பதையும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் தந்தை கூறுகிறார், எவ்வளவு அசுத்த புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டனர். நான் வந்து இவர்களை தூய்மையான புத்தியுடையவர்களாக ஆக்குகிறேன். ராவணன் கல்புத்தி உடையவர்களாக அசுத்த புத்தி உடையவர்களாக ஆக்குகிறான். பகவான் தூய்மையான புத்தியுடையவர்களாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறார். தந்தை உங்களை மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். சூரிய வம்ச மகாராஜா மகாராணி ஆவதற்காக வந்திருக்கிறோம் என்று அனைத்து குழந்தைகளும் கூறுகிறீர்கள். லட்சியம் குறிக்கோள் எதிரில் இருக்கிறது. நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும். இதுதான் சத்திய நாராயணனுடைய கதை. பிறகு பக்தியில் பிராமணர்கள் கதை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் யாரும் நரனிலிருந்து நாராயணனாக ஆவது கிடையாது. நீங்கள் உண்மையிலேயே நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் இயக்கத்தின் குறிக்கோள் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். நரனிலிருந்து நாராயணன் ஆவதுதான் எமது குறிக்கோள் என்று கூறுங்கள். ஆனால் இது ஒரு இயக்கமே கிடையாது. இது குடும்பமாகும். தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் இருக்கிறோம். நீங்கள்தான் தாய் தந்தை என்று பக்தி மார்க்கத்தில் பாடினீர்கள். தாய் தந்தையே, நீங்கள் எப்பொழுது வருவீர்களோ அப்பொழுது நாங்கள் உங்களிடமிருந்து சுகமான உலகை அடைகிறோம். நாங்கள் உலகின் எஜமானர்களாக ஆகிறோம். இப்பொழுது நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள் அல்லவா? அதுவும் சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட தந்தையை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியின் அளவு எவ்வளவு அதிகரிக்க வேண்டும். அவரை அரை கல்பமாக, ஹே பகவானே வாருங்கள், நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களிடமிருந்து அதிக சுகத்தை அடைவோம் என்று நினைவு செய்தோம். இந்த எல்லையற்ற தந்தை ஆஸ்தியை கொடுக்கிறார். அதுவும் 21 பிறவிகளுக்கு. தந்தை கூறுகிறார், நான் உங்களை தெய்வீக வம்சத்தினர்களாக ஆக்குகிறேன். ராவணன் அசுர வம்சத்தினர்களாக ஆக்குகிறான். நான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறேன். தூய்மையின் காரணத்தினால் அங்கு ஆயுளும் அதிகமாக இருக்கும். இங்கு போகிகளாக இருப்பதால் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். அங்கு யோகத்தின் பலனாக ஆஸ்தியை அடைந்து இருப்பீர்கள். ஆயிலும் 150 ஆண்டுகள் இருக்கும். தனக்குரிய நேரத்தில் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுப்பீர்கள். ஆக இந்த ஞானத்தை தந்தைதான் வந்து கொடுக்கிறார். பக்தர்கள் பகவான் தேடிக்கொண்டு இருக்கின்றனர். சாஸ்திரங்கள் படிப்பது, தீர்த்த யாத்திரை செல்வது, இவைகள் அனைத்தும் பகவானை சந்திக்கும் வழிகள் என்று நினைக்கின்றனர். இது வழியே கிடையாது என்று தந்தை கூறுகிறார். வழியை நான் தான் கூறுவேன். குருடர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஹே பிரபுவே, வாருங்கள், எம்மை சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லும் என்று நீங்கள் கூறி வந்தீர்கள். ஆக தந்தைதான் சுகதாமத்திற்கான வழியை கூறுகிறார். தந்தை ஒரு பொழுதும் துக்கத்தை கொடுப்பது கிடையாது. தந்தையின் மீது இவ்வாறு பொய்யான களங்கத்தை ஏற்படுத்தி விட்டனர். யாராவது இறக்கின்றனர் என்றால் பகவானை திட்ட ஆரம்பித்து விடுகின்றனர். நான் யாரையும் தண்டிப்பதோ துக்கம் கொடுப்பதோ கிடையாது. இது அவரவர்களது பாகம். நான் எந்த ராஜ்யத்தை உருவாக்குகிறேனோ அங்கு அகால மரணம், துக்கம் போன்றவைகள் ஒருபொழுதும் இருக்காது. நான் உங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். குழந்தைகளுக்கு மெய் சிலிர்க்க வேண்டும். ஆஹா, பாபா நம்மை புருஷோத்தமர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். சங்கம யுகம் புருஷோத்தம யுகம் என்று கூறப்படுகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் புருஷோத்தம மாதம் என்று உருவாக்கி விட்டனர். உண்மையில் இருப்பது புருஷோத்தம யுகமாகும். இதில்தான் தந்தை வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அனைவரையும் விட உயர்ந்த குறைந்ததிலும் உயர்ந்த புருஷோத்தமர்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆவர். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. முன்னேறும் கலையில் அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தை. ஏனிப்படி படத்தில் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிக எளிது. இப்பொழுது விளையாட்டு முடிவடைந்து விட்டது, வீட்டிற்கு திரும்புங்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது இந்த பழைய மோசமான சரீரத்தை விட வேண்டும். நீங்கள் முதலில் புதிய உலகத்தில் சதோபிரதானமாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதான சூதிரர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பக்தியின் பலனை கொடுப்பதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். சத்தியுகத்தில் தந்தை பலனை கொடுத்திருந்தார். தந்தை சுகம் கொடுக்கும் வள்ளல். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய தந்தை வருகிறார் என்றால் முழு உலக மனிதர்கள் மட்டுமின்றி இயற்கையையும் சதோ பிரதானமாக ஆக்குகிறார். இப்பொழுது இயற்கை தமோ பிரதானமாக இருக்கிறது. தானியம் போன்றவைகள் கிடைப்பதே கிடையாது. நான் இதையெல்லாம் செய்வதாக அவர்கள் நினைக்கின்றனர். அடுத்த ஆண்டில் அதிக தானியங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. ஆனால் எதுவும் கிடையாது. இயற்கை சீற்றங்களை யார் என்ன செய்ய முடியும்? வெள்ளம் ஏற்படும், பூகம்பம் நிகழும், வியாதிகள் ஏற்படும், இரத்த நதி ஓடும். இது அதே மகாபாரத யுத்தமாகும். நீங்கள் உங்களது ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கிறேன். மாயை ராவணன் சாபம் கொடுக்கிறது, நரகத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறது. இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. தந்தை கூறுகிறார், நாடகப்படி நான் சிவாலயத்தை உருவாக்குகிறேன். இந்த பாரதம் சிவாலயமாக இருந்தது, இப்பொழுது விகார உலகமாக இருக்கிறது. விஷக்கடலில் மூழ்கி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். பாபா நம்மை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆக இந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கு எல்லையற்ற இறைவன் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை கூறுகிறார், நான் உங்களை உலகின் எஜமானர்களாக ஆக்குகிறேன். பாரதவாசிகள் தங்களது தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. நமது இனம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது ஆகும். இதிலிருந்துதான் மற்ற இனங்கள் உருவாகின்றன. ஆதி சனாதன என்பது எந்த தர்மம் எந்த இனமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. ஆதி சனாதனர்கள் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். பிறகு இரண்டாவது நம்பரில் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள். பிறகு இஸ்லாமிய வம்சத்தினர். இந்த முழு மரத்தின் ரகசியம் வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இப்பொழுது எத்தனை இனங்கள் உள்ளன என்பதை பாருங்கள். எத்தனை கிளைகள் உள்ளன. இது பல வகையான தர்மங்களின் மரமாகும். இந்த விஷயங்களை தந்தை வந்துதான் புத்தியில் அமரச் செய்கிறார். இது படிப்பாகும், தினமும் படிக்க வேண்டும். பகவானின் மகாவாக்கியம் நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். அழியக்கூடிய செல்வங்களை தானம் செய்வதன் மூலம் தூய்மையற்ற ராஜாவாக ஆகிவிட முடியும். நான் உங்களை அந்த அளவிற்கு தூய்மையாக ஆக்குகிறேன். அதாவது நீங்கள் 21 பிறவிகளுக்கு உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். அங்கு ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படாது. தனக்குரிய நேரத்தில் ஷரீரத்தை விட்டுவிடுவர். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கிறார். சினிமா நாடகம் போன்றவைகள் உருவாகி து ஆக இவைகள் மூலம் புரிய வைப்பது எளிதாகி விடுகிறது. இன்றைய நாட்களில் பல நாடகங்களை உருவாக்குகிறார்கள். மனிதர்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு விட்டது. அவை அனைத்தும் எல்லைக்குட்பட்டது. இது எல்லையற்ற நாடகம். இந்த நேரத்தில் மாயையின் பகட்டு அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது சொர்க்கமாகவே ஆகிவிட்டது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். முன்பு இவ்வளவு கட்டிடங்கள் கிடையாது. ஆக எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது? பகவான் சொர்க்கத்தை உருவாக்குகிறார் என்றால் மாயையும் தனது சொர்க்கத்தை காண்பிக்கிறது. இவை அனைத்தும் மாயையின் பகட்டு. இது வீழ்ச்சி அடைய வேண்டும். எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாயை இருக்கிறது. நீங்கள் அதனிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். தந்தை ஏழை பங்காளனாக இருக்கிறார். செல்வந்தர்களுக்கு சொர்க்கம், ஏழைகள் நரகத்தில் இருக்கிறார்கள். ஆக இப்பொழுது நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்க வேண்டும். ஏழைகள்தான் ஆஸ்தியை அடைவார்கள். செல்வந்தர்கள் நாம் சொர்க்கத்தில் அமர்ந்திருப்பதாக நினைக்கின்றனர். சொர்க்கம் நரகம் இங்குதான் இருக்கிறது. இங்கு அனைத்து விஷயங்களையும் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாரதம் எவ்வளவு பிச்சைக்கார நாடாக ஆகிவிட்டது. பாரதம்தான் செல்வமிக்கதாக இருந்தது. ஒரே ஒரு ஆதி சனாதன தர்மம் இருந்தது. இப்பொழுது எவ்வளவு பழைய பொருட்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றனர். இத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று கூறுகின்றனர். எலும்புகளை கண்டுபிடிக்கின்றனர். லட்சம் ஆண்டுகளுக்கானது என்று கூறுகின்றனர். லட்சம் ஆண்டிற்கான எலும்புகளை எப்படி வெளிக்கொணர முடியும்? பிறகு அதற்கு விலையும் எவ்வளவு அதிகமாக வைக்கின்றனர்? நான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இவரிடம் பிரவேசமாகி வருகிறேன். இந்த பிரம்மா சாக்காரி ஆவார். பிறகு இவரே சூக்ஷ்மவத்தனவாசி ஃபரிஷ்தாவாக ஆகிறார். அவர் அவ்யக்தமானவர், இவர் வியக்தமானவர். தந்தை கூறுகிறார், நான் பல பிறவிகளின் கடைசியிலும் கடைசியில் வருகிறேன். யார் முதல் நம்பர் தூய்மையாக இருந்தாரோ அவரே நம்பர் ஒன் தூய்மையற்றவராக ஆகிறார். நான் இவரிடத்தில் வருகிறேன். ஏனென்றால் இவர்தான் பிறகு நம்பர் ஒன் தூய்மையாக ஆக வேண்டும். நான் பகவான் அல்லது இன்னாராக இருக்கிறேன் என்று இவர் ஒரு பொழுதும் கூறியது கிடையாது. நான் இவரது உடலில் பிரவேசம் செய்து இவர் மூலமாக அனைவரையும் சத்துவ பிரதானமாக ஆக்குகிறேன் என்று தந்தையும் கூறுகிறார். நீங்கள் அசரீரியாக வந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து நடிப்பை நடித்தீர்கள். இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தேக அபிமானத்தை நீக்குங்கள். நினைவு யாத்திரையில் மட்டுமே இருக்க வேண்டும். வேறு எந்த கஷ்டமும் கிடையாது. யார் தூய்மையாக ஆவார்களோ, ஞானம் கேட்பார் ோ அவர்கள்தான் உலகின் எஜமானர்களாக ஆவார்கள். எவ்வளவு உயர்ந்த பள்ளிக்கூடம் கற்பிக்கக்கூடிய தந்தை எவ்வளவு அகங்காரமற்றவராகி தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வருகிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அவருக்கு தங்கத்தினால் எவ்வளவு நல்ல நல்ல ஆலயங்களை கட்டுகிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறேன். தூய்மையற்ற சரீரத்தில் வந்து அமர்கிறேன். பிறகு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை சோமநாதர் ஆலயத்தில் அமரச் செய்கிறீர்கள். தங்கம் வைரத்தினால் ஆலயம் கட்டுகிறீர்கள். ஏனென்றால் நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் கவனிப்பு செய்கிறீர்கள். இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிய வைத்திருக்கிறார். பக்தி முதலில் கலப்படம் இல்லாமல் இருந்தது. பிறகு கலப்படமாகிவிட்டது. இன்றைய நாட்களில் பாருங்கள், மனிதர்களுக்கும் பூஜை செய்து கொண்டு இருக்கின்றனர். கங்கை கரையில் சிவோகம் என்று கூறி அமர்ந்து விடுகின்றனர். தாய்மார்கள் சென்று பாலாபிஷேகம் செய்கின்றனர், பூஜை செய்கின்றனர். இந்த தாதா கூட செய்து இருக்கிறார். நம்பர் ஒன் பூஜாரியாக இருந்தார். ஆச்சரியமல்லவா? தந்தை கூறுகிறார், இது ஆச்சரியமான உலகம். எப்படி சொர்க்கமாக ஆகிறது, நரகமாக எப்படி ஆகிறது? அனைத்து ரகசியங்களையும் குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஞானம் சாஸ்திரங்களில் கிடையவே கிடையாது. அது தத்துவ சாஸ்திரம், இது ஆன்மீக ஞானம். இதை ஆன்மீக தந்தை, பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் கொடுக்க இயலாது. மேலும் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை அடையவும் இயலாது. எதுவரை பிராமணனாகவில்லையோ அதுவரை தேவதையாகவும் ஆக முடியாது. பகவான் நமக்கு படிப்பு கற்பிக்கிறார். கிருஷ்ணர் அல்ல என்ற மகிழ்ச்சி குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகம் இருக்க வேண்டும். நல்லது, இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, மாயையின் பகட்டு மிக அதிகமாக இருக்கிறது. இதனிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் மெய்சிலிர்த்து போக வேண்டும். இரண்டாவது, உலக ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக தூய்மையானால் போதும். எவ்வாறு தந்தை அகங்காரமற்றவராகி தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வருகிறாரோ, அவ்வாறு தந்தைக்கு சமமாக அகங்காரமற்றவராகி சேவை செய்ய வேண்டும். வரதானம், ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களையும் பேணக்கூடிய, அனைத்து பற்றுக்கோடுகளிலும் இருந்து விடுபட்ட முழுமையான ஃபரிஷ்தா ஆகுக. விளக்கம், எப்படி ஒரு பொருளை உருவாக்கும் போது அது உருவாகி தயாராகிவிட்டால் அது தனது பற்றை விட்டு விடுகிறது. அதுபோல எந்த அளவு நிறைந்த நிலையின் நெருக்கத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவு அனைவரிடமிருந்தும் விலகிக் கொண்டே செல்வீர்கள். எப்பொழுது அனைத்து பந்தனங்களில் இருந்தும் உள்ளுணர்வு மூலம் விலகி விடுகிறீர்களோ, அதாவது யார் மீதும் பற்று இல்லாமல் போகிறதோ, அப்போது முழுமையான ஃபரிஷ்தா ஆகிவிடுவீர்கள். ஒருவருடன் அனைத்து உறவுகளையும் கடைபிடிப்பதுதான் சென்று சேர வேண்டிய இலக்கு. இதன் மூலம்தான் கடைசி ஃபரிஷ்தா வாழ்க்கையின் குறிக்கோள் நெருக்கத்தில் அனுபவமாகும். அப்போது புத்தி அலைவது நின்று போகும். ஸ்லோகன், அன்பு என்பது அத்தகைய ஒரு காந்தம், அது நிந்தனை செய்பவரையும் கூட அருகில் கொண்டு வந்துவிடும். தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். மனதின் சேவைக்காக மனம் புத்தி வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட வேண்டும். மன்மனாபவ மந்திரத்தின் சகஜ சுரூபமாக வேண்டும். எந்த சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சிரேஷ்ட மனம், அதாவது சங்கல்பம், சக்திசாலியாக உள்ளதோ, சுப பாவனை சுப விருப்பம் உள்ளவராக இருக்கிறார்களோ, அவர்கள் மனதின் மூலம் சக்திகளை தானம் செய்ய முடியும். ஓம் சாந்தி.